வச்சசா சரிதம் வதாமி சம்போரஹமுத்யோகவிதாதுதே ப்ரசக்தஹ மனசா க்ருதிமீஸ்வரஸ்ய சேவே சிரசா சைவ சதாசிவம் நமாமி ஆத்யா வித்யா க்ருத்யதா நித்யதாசீத் வித்யா க்ருத்யா க்ருத்யதா த்வத்ப்ரசாதாத் சேவே நித்யம் ஸ்ரீகரம் த்வத்பதாப்ஜம் பாவே முக்தேர் பஜனம் ராஜமௌளே தூரீகிருதானி துரிதானி துரக்ஷராணி தௌர்பாக்ய துக்க துரஹங்கிருதி துர்வசம்சி சாரம் த்வதீய சரிதம் நிதராம் பிபந்தம் கௌரீதமாமிஹ சமுத்தர கடாட்சைஹி சோமகலாதர மௌளே கோமலகர கந்தர மாமஹதி ஸ்வாத்மினி கிரிஜானாதே மாமக ஹ்ருதயம் நிரந்தரம் ரமதாம் தாரசநாதே நயனே தாவேவ கரௌ சயேவ கிருதகிருத்யஹ யாயேயௌ யோ பர்ஜம் வததி இட்சதே ததர்ஜித ஸ்மரதி. சிவானந்தர் ஹரி 91வது ஸ்லோக பார்த்தோம். ஆத்யா அவித்யா ஹ்ருத்யதா நிர்கதாசி வித்யா ஸ்ருத்யா ஹ்ருத்யதா ஸ்வத்ப்ரசாதா சேவே நித்யம் ஸ்ரீகரம் பதாப்ஜம் ஸ்வத்பதாப்ஜம் பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌளே. பரமேஸ்வர அனுகிரகத்தினால மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு பலத்தை இங்க சொல்ற. எந்த ஒரு செயல் மனுஷன் பண்றதா இருந்தாலும் அதுக்கு ஒரு பலம் இருக்கணும். பலனில்லாதான செயலை பண்ணப்படாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. நித்திய கர்மாக்களுக்கு பலன் இல்லையேன்னு கேட்கறான் சந்தியாவந்தராதி கர்மாக்களுக்கு. அதுவும் அதுக்கும் நிஜமாக உயர்ந்ததான பலம் இருக்கு. என்னதுன்னா சித்த சுத்தி. வேற எதனாலையும் அடைய முடியாததான ஒரு பலம், அதனாலதான் அடைய முடியும். மனிதனுடைய மனசுல எத்தனை கோடி ஜென்மாக்களாகவோ என்னமோ அழுக்கு படைஞ்சிருக்கு. ஆசைகள் விருப்புகள் வெறுப்புகள் எத்தனையோ இருக்கு. அவைகள்லாம் போகணுமேயானால் அதுக்கு ஒரே ஒரு வழி, அவாவா வர்ணாசிரமத்துக்கு தகுந்ததான தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். யார் எப்படி பிறந்திருக்காளோ அவளுக்கு என்ன தர்மம் விதிச்சிருக்கோ அது மாதிரி. துணி இருக்கு, அந்த துணிய வெறும் தூசி தான் பட்டிருக்குன்னா ஜலத்துல அதை நனைச்சு காய போட்டேன்னா போயிட்டுருது. அதுல இங்கு மார்க்கப்பட்டிருக்குன்னா எத்தனை தரம் ஜலத்துல நினைச்சாலும் போகாது. அதுக்கு எலிச்சப்பழத்தையோ ஏதோ ஒரு சோப்பையோ அது போட்டா தான் போகும். அதே போல சார் அழுக்கு படுத்துன்னா அது கெரோசின் போட்டா தான் போகும். அது மாதிரி ஒவ்வொரு ஒருத்தருடைய மனசுலயும் என்ன பாபம் இருக்கு என்ன தோஷம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு தகுந்தா போல பகவான் நித்திய கர்மா நைமித்திய கர்மா அவாவாளுக்கு தனித்தனியா சொல்லியிருக்கா. பிராமணாளா இருந்தாருன்னா நீ சந்தியாவந்தனம் எல்லாம் பண்றோம். அதுலயே சன்னியாசியா இருந்தா அவர் சந்தியாவந்தனம் பண்றேன்னு சொல்லக்கூடாது. பிரம்மச்சாரியா இருந்தா அக்னி காரியம் பண்றார். ஒரு சன்னியாசம் வாங்கிட்டவர் நானும் அக்னி காரியம் பண்றேன்னு எனக்கும் சித்த சுத்தி வேணுமே கேட்கக்கூடாது. ஸ்திரீகளா இருந்தா துளசிக்கு பூஜை பண்ணுவா. அவ மட்டும் ஏன் பண்ணணும் நானும் பண்றேன்னு ஆம்பளைகளும் போட்ட பண்ணப்படாது. ஏன் அததுக்குன்னு இருக்கு. என்னென்னாருக்கு என்னென்ன கர்மா பண்ணினாதான் என்னென்னதுக்கு பலக்கம் இருக்கு. எல்லாருக்கும் வயசு வலி ஒண்ணுதான். டாக்டர் ஒருத்தருக்கு ஒரு மாத்திரை கொடுக்கிறார், இன்னொருத்தருக்கு ஒரு மாத்திரை கொடுக்கிறார். ஏன் எதனால வந்ததுன்னு பார்த்து கொடுக்கிறாரோ இல்லையோ அதே விதமாகத்தான். விஷயம் ஒன்றாக இருந்த போதிலும் அவளுடைய சித்த சுத்தியாங்கிறது வேண்டியதா இருந்த போதிலும் அதுக்கு தக்கவாறு தகுந்ததான பலத்தை கொடுக்கிறார். அதே போல இந்த சிவானந்த நகரில் பரமேஸ்வர அனுகிரகத்தினால ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியதான பலம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணினா அந்த பலமானது முக்திங்கிற ஒரு பலத்தை கொடுக்குறேன். இந்த முக்திங்கிறது என்ன சார்? ஏதோ காசு வந்து அதை விட்டுவிட்டு இதை முக்தி வருதுங்கிறார். முக்தினால எனக்கு என்ன லாபம் கேட்கலாம். காசு வருதோ புகழ் வருதோ வேற எது வந்தாலோ இதெல்லாம் என்ன ஆச்சுனால எல்லாம் டெம்பரரி. இதை எதையும் நீங்க எடுத்துன்னு போக முடியாது. கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். அந்த இருக்கிற கொஞ்ச நாள் கூட நிஜமா இது சுகத்தை கொடுக்கறதா என்கிறது ஒரு சந்தேகம் தான். காசோ புகழோ பதவியோ இவைகள்லாம் எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கறதுன்னு இல்ல, வந்த புதுச்சல சுகத்தை கொடுக்கும். 100,000 ரூபாய் உங்களுக்கு வந்தது ஏன்னா அப்பா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறோம். அதே பக்கத்தில் இருக்கிறவங்க 1.5 லட்சம் வந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இருந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுது. நமக்கும் அவளுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு. இது உங்களுக்கு 1 லட்சம் வந்தது 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், வந்து சூழ்ந்து செலவு பண்ணிட்டேன்னா அப்புறம் போயாச்சு. எந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான எப்படிப்பட்டதான இன்பங்கள் இருந்த போதிலும் அந்த இன்பங்கள் எல்லாம் சாஸ்வதமானது இல்லை. ஏன்னா இந்த சரீரத்தினால்தான் நம்ம அவைகள்லாம் அனுபவிக்கணும். எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் எந்த துக்கத்தை அனுபவிச்சாலும் அதுக்கு அனுபவிக்கக்கூடியதான கருவி இந்த உடல். ஆனா இந்த உடலானது சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வயசு வேண்டியது. 90 வயசு ஆயிடுச்சு, 85 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஏசி இருந்தாலும் போட்டுட்டா குளிர்றது, நல்ல சோபா இருந்தா உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல. என்ன சில பேர் ஆத்துக்கு வந்தா நின்றுட்டே இருக்கேன் சுவாமி, உட்கார மாட்டேங்கிற. ஏன்னா உட்கார்ந்தா எழுந்துக்கிறது கஷ்டம்ங்கிற. இப்ப இப்படிப்பட்டதான ஒரு சரீரம் வந்தாயிடுதுன்னா அந்த சரீரத்தை வச்சுட்டு நம்ம என்ன போகங்கள் இருந்து எவ்வளவு காசு இருந்து என்ன லாபம் எப்படி அனுபவிக்கிறது, நிறைய காசு இருந்தாலும் எதையும் சாப்பிட்டாலும் ஜீர்ணமாகலைங்கிற என்ன பிரயோஜனம்? அப்ப நம்ம நன்னா பார்த்தோமேயானால் இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான வசதிகள் எல்லாம் எது நன்னா இருக்கு எது போகங்கள் நம்ம நன்றா இருக்குன்னு நினைக்கிறோமோ அவைகள்லாம் எப்பொழுதுமே அனுபவிக்க முடியல. சில சமயத்தில் தான் அனுபவிக்க முடியுது, சில நேரங்கள்ல தான் அனுபவிக்க முடியுது. அதுக்கு வேண்டியதான விவகாரங்கள் நிறைய இருக்கு. ஆனா இப்படிப்பட்டதான துன்பமே இல்லாதான ஒரு நிரவதிகமான சுகம் என்னைக்காவது நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்க, துன்பம் இனிமேல வரப்படாது. எப்பொழுதுமே சுகம் கண்டினியூஸா இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு சுகம் நமக்கு வாழ்க்கையில வருமா அப்படின்னு யோசனை பண்ணேன்னா அதுக்கு வழி ஒண்ணு இருக்கு, அதுதான் முக்தின்னு பேர். அந்த முக்தியில என்ன ஆயிடுதுன்னு எந்த விதமான கர்மாவும் இல்லை. ஜென்மாந்திரத்துல பண்ணிதான கர்மாக்கள் இருந்தா தானே அதுக்கு தக்கவாறு புண்ணியமோ பாப்பமோ அதுக்கு தக்கவாறு சுகமோ துக்கமோ வரும். இனிமேல் அந்த கர்மா இல்லை, கர்மாவே இல்லைன்னா சுகமே இல்லைன்னா அது என்ன சார் கல்லாட்டம் இருக்க வேண்டியதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இல்ல, உங்களுடைய உண்மையான சுரூபம் ஆனந்தமான ஒரு சுரூபம். உங்களுக்கு தனியா ஒரு சுகம் வர வேண்டியது இல்லை, உங்களுடைய ஸ்வரூபமே ஒரு ஆனந்தமான ஸ்வரூபம் தான். ஆகையால் தான் தூங்கி எழுந்த பிறகு எல்லோரும் என்னமா சொல்றோம், நிம்மதியா தூங்கினேன், சந்தோஷமாக தூங்கினேன். அந்த சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் தூக்கத்துல எல்லா மனுஷியாலும் எல்லா பிராணிகளும் அனுபவிக்கிறது. அது எங்கிருந்து வந்தது, உங்க ஆத்மாவில இருந்தது. ஆனா அந்த சந்தோஷத்தையும் அந்த நிம்மதியும் என்ன பண்ணிவிட்டோம், மதி வந்து கெடுத்துருது. காலம்பரம் எழுந்ததுமே முதல்ல ஒரு டென்ஷன், என்ன டென்ஷன் தெரியுமோ, நான் அடாடா லேட்டா எழுந்துட்டோமே. ஒவ்வொரு நாளும் இதே தானே, கரெக்டா 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன்னு வச்சுப்போமே, என்ன 5 மணிக்கு அலாரம் வந்ததுமே அது தலையில ஒரு அடி. அதுக்கப்புறம் என்ன, இத்த ஒரு 5 நிமிடத்துல எழுந்துக்கிறோம்னு பார்த்தோம், காலம்பரம் எழுந்துக்கிற பார்த்தா 6:05, 1 மணி நேரம் தூங்கினா சார் 5 நிமிஷம் நினைச்சிருந்து. இப்படிதான் ரொம்ப நாளும் ஆறுது. இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணினோம், அந்த தூக்கத்துல நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கு. எவ்வளவு நேரம் தூங்கினாலும் ஒரு பொய் தூக்கம், ஒரு 2 நிமிஷமாவது தூக்கணும். அம்மா வந்து எழுந்துக்கோன்னு சொன்னாலும் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிடம் தூக்குறோம். இப்ப அதுல அவனுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு தூக்கத்துல ஒரு அன்பு இருக்கு, ஒரு ஆனந்தம் இருக்குன்னு தெரியறதா இல்லையா? எல்லாரும் சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ இல்லையா? அந்த சுகம் நம்மளுடைய ஸ்வரூபம். ஏன்னா அப்பொழுது சினிமா பார்த்ததுனாலயோ அல்லது வேற ஏதாவது சாப்பிட்டதுனாலயோ ஒரு சுகம் வரல, அந்த சுகமானது நம்மளுடைய ஒரிஜினல் சுகம். அது கர்மாவனால வரல, இந்த சுகம் உங்களுக்கு பர்மனண்டா இருக்கும் முக்தி திசையில. ஆகையால் முக்தி எனக்கூடியதான நிலையானது எல்லோராலையும் விரும்பத்தக்கது, விரும்பப்படக்கூடியது. அது வந்து மறுபடியும் நாளைக்கு துன்பம் வந்துடுமோ எனக்கூடியதான சந்தேகமற்றது. இப்ப நாம தூங்குறோம், முழிச்சுட்டதுமே நாளைக்கு சௌக்கியமா இருப்போம், இன்னைக்கு மாதிரியே ஆனந்தமா இருப்போம் சொல்ல முடியுமா? என்ன வரும் தெரியாது. அடுத்த கணம் மனுஷனுக்கு என்ன துன்பம் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. வெறும் பெரிய துன்பம் ஒண்ணும் வேண்டாம், யாராவது பக்கத்துல இருக்க இந்த ஆளுக்கு கர்வம் சார்ந்து சொன்னா போறோம், என்னப்போ இப்படி சொன்னானேன்னு 1 மணி நேரம் அழறோம் இல்லையா? யாரோ சொன்னது நீங்க என்ன போன வாரம் வெஷ்ல இருந்தோம், நான் வரவே இல்லை சார் கிளாஸ் இல்ல போய் சொல்றேன், நம்ப மாட்டேங்கிறோம். இப்ப என்ன பண்றது, ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா நம்ம மனசுல கலக்கம் வருதோ இல்லையோ, அது சீக்கிரமா போறதா? போறதில்ல. இப்படி பல துன்பங்கள் மனுஷனுக்கு எப்பொழுதும் வரிசையா அடுக்கடுக்கா வந்துட்டு இருக்க, துன்பங்கள் எப்பொழுதும் ஒண்டியா வராது. இன்பம் தான் ஏதோ ஒண்ணு வருது ஒண்ணு போறது, ஆனா துன்பங்கள்லாம் வரும்பொழுது அடுக்கடுக்கா வருது. இப்படிப்பட்டதான துன்பங்களே இல்லாமல் இருக்கக்கூடியதான நிலை ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணேன்னா அதுக்குதான் முக்தின்னு பேரை வச்சிருக்கா. இப்படிப்பட்டதான இந்த முக்தியானது வரணுமே ஆனால் முதல்ல என்ன வேணும்னா நம்ம இதயத்தில் இருக்கக்கூடியதான அஞ்ஞானம் ஒழிக்கணும். இதயத்துல அஞ்ஞானம் இருக்கு எல்லோருக்கும். அஞ்ஞானம் இருக்குன்னு எப்படி நீங்க சொல்றேன்னா உங்களுக்கு ஜென்மம் தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்றேன், தெரியாது. சங்கீதம் தெரியுமா, தெரியாது. பிறந்தது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல. சங்கீதம் தெரியுமா, தெரியாது. என்ன சுவாமின்னா அப்படியே ஆயிடுது. இப்ப எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு நீங்க சொல்றேன, இந்த தெரியாதுங்கிறது தான் அறியாமைன்னு. நம்ம எல்லாமும் தெரியும்னு யாராவது சொல்ல முடியுமா, முடியாது. இந்த அறியாமை எத்தனை நாளா வந்திருக்கு சார், வரதண்ணில இருந்து வந்திருக்கு. வரதண்ணில அந்த கேள்விப்பட்டதே இல்லையேங்கிற ரொம்ப பேர். இது போல ஒண்ணு இருக்கு, இந்த வேதாந்தம்னு ஒண்ணு இருக்க என்ன அப்படிங்கிற இத்தனை வருஷம் எனக்கு தெரியாம இருந்தா இல்ல, சின்ன வயசுலயே நான் நல்லா படிச்சிருப்பேங்கிறான். யாருக்கண்டா இப்ப மட்டும் படிக்கிறோமா, ஏதோ வேற வழி இல்ல, ஒரு பத்து நிமிடம் கேட்போம்னு வரமே தவிர அதுல என்ன சொல்றதுன்னு சீரியஸா எடுத்துக்கிறவா எத்தனை பேர் பாருங்க பாக்கலாம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கல என்னால், இந்த மனுஷனுடைய இதயத்துல இந்த தெரியாது எனக்கூடியதான அறியாமை இருக்கு. இந்த அறியாத்தனத்தினால்தான் பல செயல்களை பண்றான். எதை பண்ணினா நன்னா இருக்குமா, எதை பண்ணினா கேமமா இருக்குமோ என்ற நினைத்து கொண்டு பல செயல்களை பண்றான். அந்த செயல்கள்னால விளைவுகள் ஏற்படுகிறது. அந்த விளைவுகள் எப்படி இருக்கு, துன்பத்தையும் இன்பத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கு, வாழ்க்கையில கட்டப்பட்டு கொண்டே இருக்கான். இதுதான் நடக்கிறது எல்லோருக்கும். குமானா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும், குழந்தையா இருந்தாலும், வயசானவனா இருந்தாலும், காசு இருக்கிறவனா இருந்தாலும், இல்லாத போனாலும், நற்படக்கூடியதான விஷயம் இவ்வளவுதான். அவா வார்த்தா இருந்தா போல சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு அஞ்ஞானம் அறியாம இருக்க, இந்த அறியாமை போகணும்னா என்ன பண்றது, அதுக்கு அந்த பரமேஸ்வருடைய அனுகிரகம். ஏன்னா அவருக்கு தான் எல்லாம் தெரியும். ஈஸ்வர சர்வபூதானாம் இதான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி. எக்கனாமிக்ஸ் நல்லா வரணுமா, அவர் அனுகிரகம் வேணும். காமர்ஸ் நல்லா வரணுமா, அவர் அனுகிரகம் வேணும். இங்கிலீஷ் நல்லா வரணுமா, அவர் அனுகிரகம் வேணும். வேதாந்த நல்லா வரணுமா, அவர் அனுகிரகம் வேணும். எல்லா படிப்புக்கும் அதிபதி அவர் தான். அறிவு படிப்பு வேற, அறிவு வேற. படிச்சோம், எத்தனையோ படிச்சோம், ஸ்கூல்ல படிச்சோம், காலேஜ்ல படிச்சோம், அந்த கடைசி பரீட்சை எழுதினது அன்னைக்கு வேணும்னு மறந்து போயிட்டோம். இனிமேல் அது உபயோகப்படாது வாழ்க்கையில. அப்படித்தானே, அந்த புத்தகத்தை கொண்டு போய் கடையில போட்டு அதுக்கு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு வந்தா அது ஒரு சந்தோஷம். ஏண்டாப்பா ஆறு மாதம் அந்த பத்திரமா ஒவ்வொரு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பூஜை பண்ணி வச்சோமே என்ன ஆச்சு, அதுக்கு வேற ஆயிடுச்சு. அவ்வளவுதான் வியாபாரம் முழுக்க. இது படிப்பு. ஆனா அதனால வரக்கூடியதான ஒரு ஒரு அறிவு நம்ம மனசுலயே இருக்கு பத்தியில, அது எப்படி உபயோகப்படுத்தணும் எனக்கூடியதான ஒரு அறிவு இருக்க, அது இவனிடத்திலேயே இவனுக்கு இருக்கணும். அந்தந்த சயத்துக்கு தகுந்தா போல சமயத்துக்கு தகுந்தால அதை உபயோகப்படுத்தக்கூடியதான திறமை இருக்க பத்தியில அது வேணும் அவனுக்கு. இந்த வித்தியானது பகவத் அனுகிரகத்தினால்தான் வரும். ஆத்யா அவித்யா, இந்த ஆத்யா அவித்யா, ஆத்யான முதலில்லாதான அவித்யா, எண்ணிக்கை தொடர்ந்தது தொடங்கியது என்று தெரியல நமக்கு, அனாதி காலமா வந்துட்டு இருக்கு நமக்கு. இந்த அவித்யானது என்ன, ஹே பரமேஸ்வரா உன்னுடைய பிரசாதத்தினால உன்னுடைய அனுகிரகத்தினால அது போயிடுது, என்னை விட்டு போயிடுது. எங்க இருந்ததுன்னா நம்ம இதயத்துல தான் இருந்தது. அஜ்ஞானத்தினுடைய இடம் என்ன, இதயம். ஏன் எங்கிட்ட இருக்கான்னு கேக்குறேன், உங்களை கேட்டேன் உங்களுக்கு தெரியுமானா, எனக்கு தெரியாதுங்கிற. எனக்கு தெரியாதுன்னு எப்ப நீங்க சொல்றோ அந்த அறியாம எங்க இருக்க, என்னிடத்துல இல்லைங்கிற. என்ன எனக்கு அறிவில்லை அப்படின்னா என்னிடத்தில் அறிவில்லை, என்னிடத்தில் அறிவில்லைன்னா என்னிடத்துல அறியாமத்தான் இருக்கு. அறியாம எங்க இருக்க, உங்களுடைய அனுபவம் நீங்களே சொல்றேன் என்னிடத்துல இருக்கு. சோ ஒவ்வொரு மனுஷனிடத்துலயும் அறியாம இருக்கு. அது எங்க இருக்க, கையிலையும் காலையும் இல்ல, எங்க இருக்குன்னா இதயத்துல இருக்கு. கடைசி வரைக்கும் உங்களிடத்துல இருக்கக்கூடிய இதயம் அந்த இதயத்துல தான் ஒரு மூலையில இருக்கு. ஆத்யா வித்யா ரிஜதா நிர்கதா தீது, அது எங்க போச்சு எப்படி போச்சுன்னு தெரியல சார். ரொம்ப நாளா இருக்கிறது ரொம்ப நாளா இருக்குமே, அது அவ்வளவு சீக்கிரமே போகாதே. பாத்திரத்துல அழுக்கு ரொம்ப நாளா இருக்க பரணையிலேயே போட்டாச்சுன்னா அதை எடுத்து தேய்ச்சா ஒரு தரம் தேய்ச்சா போகுமா, போகாது. ஒரு பத்து தரம் அதை கேட்டு அது சமையனா வச்சு தேய்ச்சு போகலேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு செங்கல் பொடி வச்சு தேய்ச்சு அது வந்து என்னென்னமோ பண்ணி பண்ணி பாக்குறேன். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போறது. அதே மாதிரி எத்தனை நாளா நம்மளுக்கு அறியாம இருக்க, சில கோடி வருஷங்களாக இருக்க, அந்த அறியாமையில எப்ப சார் போகும் தெரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சிவானுகிரகம் வந்தா ஒரு கணத்துல போயிடும், இத்தனை நாளா இருந்தது எப்படி ஒரு நாள்ல போகும் ஒரு சந்தேகம் வரலாம். இமாலயத்தினுடைய குகைக்குள்ள இருட்டு இருக்கு, எத்தனை நாளா இருக்குன்னு சூரியன் அந்த பக்கமே போல சார்மா, குகைக்குள்ள சூரியனுடைய ஒளி போகுமா கிரணங்கள் போகுமா? போகாது. அந்த குகையெல்லாம் ரொம்ப உள்ளூர இருக்கு, ஒரு மைல் உள்ள போறது குகை, அதுக்குள்ள எதுவும் போறதுக்கு வழியே கிடையாது. ஆனா ஒரு நாள் ஒருத்தர் உள்ள போனார், போய் என்ன பண்ணாரு, ஒரு பேட்டரி லைட் போட்டார், அடுத்த கணம் அங்க இருக்கிற இருட்டெல்லாம் போயிடுது சார். ஏன் இத்தனை நாளா நான் இருக்கேனே, வெளிச்சமே நீ போயிடு, நீ இங்க இருக்க முடியாது, நான் தான் இது எனக்கு சொந்தம், நான் இங்க இருப்பேன் அப்படின்னு இருட்டு சொல்லுமா? ஏன் சொல்லல? அது எவ்வளவு நாளா இருந்த போதிலும், எவ்வளவு பவர்ஃபுல்லா கும் இருட்டா இருந்த போதிலும், அந்த வெளிச்சம் வந்ததுமே அடுத்த கணம் அது எப்படி ஓடி போயிடுறதோ, அதே மாதிரி நம்ம இதயத்துல கற்பிடிக்கிறதான அறியாமையானது அறிவு வந்ததுமே ஒரு கணம் மேல நிற்காது. அனாதி காலமா இருந்ததான அஜ்ஞானம் அறியாமை என் இதயத்துல இருந்தது எப்படி போச்சுன்னு தெரியல. என்ன கதா நிசேஷன கதா நிற்கதா, ஒரு தூளி அளவு வச்சு வைக்கல, லைட்ட போட்டதுமே எங்கேயாவது இருட்டு. நான் ஒரு மூலையில கொஞ்ச நாள் இருக்கேனே, அதுக்கப்புறம் போறேன், முக்க மேக்சிமம் போயிடும், சின்ன ரெண்டு பாத்திரம் மட்டும் வச்சுட்டு போறேன் அப்படிங்கிற போல ஏதாவது வச்சுட்டு போறதா? இல்லையே. எப்பொழுது வெளிச்சம் வந்ததோ அடுத்த கணம் அங்கே இல்ல, எல்லாமும் போயிடுது. அதுக்கப்புறம் வித்யா கிருத்யா கிருத்யதா ஸ்வத் பிரசாதாது, வித்யா கிருத்யா. இந்த வித்தியையும் அறிவும் எங்க இருந்து வந்ததுனால இதயத்துல தான் இருக்கு. நம்ம ரொம்ப பேர் என்ன நினைச்சிருக்கா, நமக்கு அறிவெல்லாம் தலையில இருக்குன்னு நினைச்சிருக்கோம். அதனால அறியா இல்லைன்னா தலையில எப்படின்னு அடிச்சுக்கிறோம், தலையில அடிச்சுட்டு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. சில பேர் சொல்ற களிமண் இருக்குங்கிறாட, நிஜமா அங்க ஒண்ணும் இல்லை. எங்க இருக்குன்னு இருக்கிறதெல்லாம் இதயத்துல இருக்கு. மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாளும் இதயத்துல தான் இருக்கு. தெரியாம தலையில இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தலையில என்ன சார் இருக்குன்னு, ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குன்னு கோஆர்டினேஷன், கண்ணு பாக்குறது, என்ன சொல்றது, நாக்கு சொல்றது ரொம்ப தாகமா இருக்குன்னு நாக்கு சொல்றது, அப்புறம் கண்ணு இப்படியே பாக்குறது, பார்த்தா அந்த மூலையில வாட்டர் இருக்கு, ஒரு ஜலம் இருக்கு, இது கண்ணு பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எழுந்தா, அங்க போனா தீர்த்தத்தை குடிச்சா மறுபடியும் இங்க வந்துவிட்டான். இது நீங்க சாதாரணமாக நடக்கக்கூடியதான செயல், எல்லாரும் பார்க்கக்கூடியதான செயல். ஆனா முதல்ல எனக்கு தாகம் இருக்கு, நான் தீர்த்தத்தை தாகணும்னு நாக்கு தலைக்கு சொல்லிடுச்சு. இந்த தலை என்ன பண்ணிட்டு தீர்த்தம் எங்க இருக்குன்னு தேட சொல்லி கண்ணுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு. இந்த கண்ணானது தேடின பிறகு இந்த இடத்துல இருக்குன்னு கண்ணு சொல்லிட்டு மறுபடியும் புத்திக்கு அந்த இதுக்கு மறுபடியும் என்னாச்சுன்னா, அந்த புத்தியானது மறுபடியும் காலுக்கு வேலையை கொடுத்தது. நான் எழுந்துட்டு போய் எங்க தீர்த்தத்தை சாப்பிடு, கால் அங்க போனதுமே மறுபடியும் அந்த புத்தி கைக்கு சொல்லியிருக்கேன், தீர்த்தத்தை எடுத்த வாயில போடுங்கன்ட்டு போட்டு விழுங்கின பிறகு மறுபடியும் இங்க வந்து உட்காருப்போம். எல்லாமும் என்ன வேலை செஞ்சது, இந்த பிரெயின் வேலை செஞ்சது. புத்திங்கிறது இன்டலெக்ட், அதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த ஆபீஸ் இருக்கு பார்த்தீங்களா, கார்பரேட் ஆபீஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் சொல்றேன். இதே போல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் இது இது இங்க இங்க நடத்தணும்னு சொல்றதுதான் தலையில இருக்கு. அது நாடி புஞ்சம், அது வந்து சென்ட்ரல் ஆஃப் ஆல் நர்வ்ஸ், நர்வ் சென்டர் தான் அங்க இருக்கிறது. ஆனா இது என்னென்ன டெசிஷன் எடுக்கிறது, என்ன எடுக்கிறதுன்னு இதயத்துல அதுதான் வர்றதா. என்ன சொன்னாலும் இதயத்தை தான் சொல்றானே தவிர, என்ன சொன்னாலும் தலையில எப்படி காட்டுறானோ இல்ல. நல்ல விவகாரம் என்னன்னு, அறிவு எங்க இருக்கதா, இதயத்துல இருக்கு. நம்ம அறிவு தலையில இருக்கோம் நினைக்கிறோம் கிடையாது. ஆச்சாரியர் சொல்றார், வித்யா கிருத்யா கிருத்யதா ஸ்வப்ரசாதாது, கிருத்யதா இதயத்துல தான் அறிவு இருக்கு, புத்தியானது இதயத்துல இருக்கு. அது எப்படிப்பட்டதான அறிவுன்னு, கிருத்யா அழகானது. இந்த அறிவு இருக்க அதனுடைய சொரூபமே வேறு. அறியாமையினால நமக்கு ரொம்ப மனத்துக்கு கவலை ஏற்படுறது. அறிந்தவர்கள் நடுவில் அறியாதவன் ஒருத்தன் இருந்தானே, ஆனால் அவன் எவ்வளவு வெக்கப்படுறான் தெரியுமா? அடாடா நமக்கு தெரியல, நம்மளோட ரொம்ப சின்னவாளா இருக்கிறவாள்லாம் ரொம்ப நன்னா படிச்சிருக்காளே, அவளுக்கு எல்லாமே தெரியறதே டக்கு டக்குன்னு தெரியறதே, நமக்கு என்னதான் படிச்சாலும் வரமாட்டேங்கிறது வெக்கப்படுறான். ஏன் சுவாமி ஏன் வெக்க பண்ணா? எனக்கு என்னால முடிஞ்சது நான் படித்தேன், உங்களால் முடிஞ்சது நீங்க படித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறதானேன்னார். அது இருக்கிறது, வேற வழி என்ன பண்றதுன்னு. ஆனா என்ன, சில பேர் படிச்சா அதை பார்த்ததுமே ஒரு வியப்பு ஏற்படுறதோ இல்லையா, அது ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த அறிவு இருக்கிறவாளுக்கு நாலு பேர்ல வரும்பொழுது அது சொன்னதுமே டக்கு டக்குன்னு பண்ணும் பொழுது அவளுக்கே ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு மன நிறைவு, ஒரு நான் உயர்ந்தவன் எனக்குடையதான ஒரு எண்ணம், இவைகளாம் ஏற்படுறதா இல்லையா அறிவுனால? அப்ப என்ன, அதான் திருப்தியா இதயத்துக்கு பிடித்தது, அறிவானது இதயத்துக்கு ரொம்ப இஷ்டமானது. அறியாமையானது மனுஷனை அப்படியே தலை குனிய வைக்கிறது. பாருங்க சார், இவ்வளவு இருந்தாலும் நம்மளால முடியலையே, நம்ம பார்க்க முடியலையே, நமக்கு இதெல்லாம் தெரியலையே. சில பேர் சொல்ற அந்த சந்தர்ப்பத்துல அறியறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லாம போயிடுச்சு சார். நீங்க இப்ப அறிய வேண்டிதானே, இப்ப மண்டையில ஏறல சார், அப்பவும் ஏறல இப்பவும் ஏறல, ஏறாதவனுக்கு இன்னைக்கு ஏறாது. ஆனா விவகாரம் முயற்சி பண்ணினா வயசானது ஒரு கட்டம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். 90 வயதானாலும் அறிந்து கொண்டே இருக்கணும்னு சொல்றது. எஸ் சந்ததாம் பிரபோ விஸ்வரூபா சந்தோபியோ ஜபர்தாசம் பபோவா வேதம் சொல்றது. நம்ம வாசதெல்லாம் நம்மளை விட்டு போகப்படாது, அங்கே இருக்கணும், மறந்து போகப்படாது. இப்ப எல்லாம் பழச்ச மறந்ததான் புரிஞ்சு கத்துக்கிறாங்கிற பத்தியெல்லாம் அப்படி இல்லை, எப்பொழுதும் இருந்துருக்க. ஸ்ருதம்மே கோபாயா வேதம் சொல்றது, ஸ்ருதம்மே கோபாயா, நான் கேட்டதை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டே இரு, கேட்டது அப்படியே நம்மகிட்ட இருந்துட்டே இருக்கணும். அதை நாலு பேருக்கு சொல்லணும். நம்ம நாட்டினுடைய பண்பாடு என்ன, நம்ம எதை வாசிச்சோமோ அதை மற்றவர்களுக்கு சொல்லணும். அவள்கிட்ட காசொன்னும் வாங்கிவிடாது, தானா சொல்லிட்டே இருக்கணும். அவளா கொடுத்தா வந்தா சரி, அவ கொடுக்கலன்னா பகவான் ஏதோ ஒரு வழியை உங்களுக்கு அனுப்பி வைப்பார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடியதான நாடானது காசுக்காக படிப்பு விற்கிறது இல்லை. இப்படி இருக்க அந்த ஒரு ஆனந்தமான ஒரு அறிவு ஹிருத்யாது, அந்த அறிவானது இதயத்துக்கு வந்து சேர்ந்து இதயத்துக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியதான ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்கக்கூடியதான ஒரு அறிவானது வந்து சேர்ந்ததையா பரமேஸ்வரா உங்களாலேயே. ஆத்யா அவித்யா, ஆத்யா அவித்யா எத்தனை நாளா இருந்தது என்று தெரியல, அப்படிப்பட்டதான மூலாவித்யானது இதயத்துல இந்த நாள் இருந்தது என்ன விட்டு போயிடுது. இப்ப என்ன வித்யா கிருத்யா, அழகான ஆனந்தமான மனுஷாளுக்கு சந்தோஷத்தை கொடுத்து வியப்பை கொடுக்கக்கூடியதான வித்யானது கிருத்கதா ஸ்வத்பிரசாதாது, கிருத்கதா ஹிருதயத்துக்குள்ள வந்துடுது, சிக்கலை அவிழ்க்கக்கூடியதான ஒரு ஞானமானது கிருத்கதா இதயத்தில் உருவாக தோண ஆரம்பிச்சிருது. அதான் கிருத்யா, கிருது அஞ்ஞானத்தை போக்கக்கூடியதானது, கிருதுன்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம், ஹரதீக்கு ஹிருது, அது என்ன ஆயிடுதுன்னு அஞ்ஞானத்தை போக்கக்கூடியதான விஞ்ஞானம். நமக்கு புத்தகத்தை அப்படியே நோட்டு பண்ணினா ஒன்றும் வராது, அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஞானம். ஸோ வெறும் அறிவு இல்லை சார், விஞ்ஞானம், அந்த விஞ்ஞானமானது ஹிருத்யமாச்சு ஹிருத்யா ஹிருத்யதானு சேவே நித்யம் ஸ்ரீகரம் ஸ்வத்பதார்த்தம். ஹே பரமேஸ்வரா, ஸ்ரீகரம் ஸ்வத்பதார்த்தம் எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, அப்படிப்பட்டதான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான உங்களுடைய ஸ்ரீகரமான பதார்த்தம் இது. பாத தாமரே பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌளே, ஹே ராஜமல்லே, இவருக்கு ராஜமௌளின்னு கூப்பிடுற பரமேஸ்வரனை. ஏன்னா ஒழிக்கின்றதான சந்திரனை தலையிலேயே வச்சுருக்க, இந்த டாக்டர் தான் போய் பார்த்தேன்னா தலையிலேயே ஒரு லைட் ஒன்று வச்சுருக்க, நெத்தியில போட்டிருக்கார். என்னடா அது பார்க்கறதுக்கு கண்ணு காது இவங்கெல்லாம் வந்தா பார்க்கறதுக்கு ஒரு லைட் போக்கஸ் பண்ற போல பரமேஸ்வரன் முதல்ல அவர் தான் ராஜமௌளே, தலையில சந்திரனை வச்சுட்டு இருக்கார். ஏன் எப்பொழுதும் பிரகாசிக்க கூடியதான சந்திரனை வச்சுருக்கேன் பரமேஸ்வரன்.